கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய சிந்திற்காக வெளிப்படுத்தின புஸ்தகத்திலிருந்து தியத்தீரா சபையினுடைய காரியங்களை சிந்திப்போம். வெளிப்படுத்தல் 2:23 வசனத்தை நாம் வாசிப்போம்.
அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன், அப்பொழுது நானே உள்ளேந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலனளிப்பேன்.
போதும், இங்கு நாம் பார்க்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை கொள்ளவே கொள்ளுவேன். யாருடைய பிள்ளைகளை? யெசபேல் தீர்க்கதரிசியுடைய பிள்ளைகளை. அதுக்கு முந்தின வசனத்தை நாம் வாசிக்கும் போது,
இதோ நான் அவரை கட்டில் கிடையாக்கி அவருடனே உபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிளைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தை தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொள்ளவே கொள்ளுவேன்.
சோத்திரம். இங்கே யெசபேல் தீர்க்கதரிசி அல்லது யெசபேலுடைய போதகத்தை பின்பற்றுகிற தீர்க்கதரிசிகள் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால், யெசபேலை கட்டில் கிடை ஆக்குவேன், யெசபேலை நல்ல கணநித்திரை ஆவியின் கட்டளையிடுவேன் அப்படின்னு கள்ள தீர்க்கு தரிசிகளை பின்பற்றுகிறவர்கள் அல்லது கள்ள தீர்க்கு தரிசனங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நல்ல கணநித்திரை ஆவி கொடுப்பார். நல்ல தூக்கம்தான், ஆராதனை நடக்குதுன்னு கூட உணர்வு இல்லாமல் கடைசி நேரத்துக்கு வந்து உட்காருவாங்க. சோத்திரம் சோத்திரம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஏவனபடி நான் வந்தேன். அப்போ என்ன, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுள்னு சொல்லி நாம் வார்த்தைகளை வாசிக்கிறோம். அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதிகாலையில் தேடினா கரெக்டு, ஆனால் ஒரு பகுதியில் தேவனுடைய காரியங்கள் ஒற்றுமையாக இருந்து செய்கிறார்கள் என்பதை அறியும்போது நாம் அந்த ஜனத்திற்கேற்றபடி அந்த நேரத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஆனால் இதை விட்டு போட்டு இன்றைக்கு எப்படி மோசே தேவ ஜனங்களை வழிநடத்தின பொழுது மோசைக்கு விரோதமாக சில ஆட்கள் எழும்பி நாங்களும் தேவனுடைய காரியங்களிலே பங்கு கொள்ளுவோம், தேவன் மோசையோடு மட்டும்தான் பேசினாரா எங்களோடும் பேசவில்லையா அப்படின்னு சொன்னால், அவன் வந்து முதல்ல கள்ள தீர்க்கு தரிசி. தாத்தான் அபிராம் கோரகு இவர்கள் எல்லாருமே மோசைக்கு விரோதமாக செயல்பட்டபடியினால் அவர்கள் கள்ள தீர்க்கு தரிசிகள். இன்னும் பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி நல்லா தூங்குவாங்க, பிரசங்கம் பண்ண சொன்னால் எதையோ எப்படியோ தூக்க மயக்கத்தில் பேசுகிற மாதிரி இது அப்படி அது இப்படி இது இப்படின்னு சொல்லி மாற்றி 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 கேட்குறவனையும் குழப்பி விட்டுருவாங்க. சோத்திரம். அப்போ கள்ள தீர்க்க தரிசனத்தை பின்பற்றுகிறவர்கள் கட்டில் கிடையாக கிடப்பார்கள், கணநித்திரின் ஆவியிலே தூங்கி கொண்டிருப்பார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் சாகவே சாகும் அப்படின்னா கள்ளத்திற்கு தரிசனங்களை பின்பற்றுகிறவர்கள் உடைய ஆவி ஆத்மா சாகவே சாகும். அதில் மற்றவர்கள் அப்படின்னா கள்ளத்திற்கு தரிசனத்தை பின்பற்றாமல் இருக்கிற மற்றவர்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருடைய இருதய சித்தனைக்கு ஏற்றபடி தேவன் அவர்களை நியாயந்தீர்ப்பார். இப்போ நிறைய பேர் கள்ளத்திற்கு தரிசனை பின்பற்றாமல் அநேகம் பேர் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்திற்கேற்ற ஒவ்வொரு விசுவாசம் தனித்தனியாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். அதே மாதிரி தான் விசுவாசத்தினால் துன்மார்க்குன்னு அந்த விசுவாசத்தினாலும் பிழைக்கிறான். அவனுடைய விசுவாசம் அவனை பிழைக்க வைக்குது. திருடுறதுக்கு போகிறவன் என்ன பண்ணுவான், இன்றைக்கி இந்த நாள் இப்படி 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 போனால் இப்படி கரெக்டாக இருக்குன்னு அவனு ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறான், அதில் அவன் பிழைக்கிறான். அது அவனுடைய விசுவாசம். உலகத்தில் எல்லா மதத்திற்கும் எல்லா கொள்கைகளை பின்பற்றுவர்களுக்கும் ஒரு விசுவாசம் இருக்கிறது. அதில் தேவனுடைய விசுவாசத்தை வைத்து தான் நீதிமான் பழைப்பான். இப்படி கள்ளத்தீர்க்க தரிசனங்களை பின்பற்றாமல் இருக்கிற சமயத்தில் அவரவருடைய இருதய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த இருதய எண்ணங்களுக்கு ஏற்றபடி தேவன் நியாயத்தீர்ப்பை கொடுப்பார். எரேமியா 17:9-11 வரை வாசிப்போம். எரேமியா 17:9-11. போதும். இங்க பாத்தீங்கன்னா இருதயத்தினுடைய நியாயத்தீர்ப்பு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வருது, இந்த வசனத்துல வாசித்ததுல நம்மளுக்கு என்ன புரியுது? கரெக்ட். அது நம்ம இருதயம் வந்து ரொம்ப கேடுள்ளது, ரொம்ப கெட்ட என்ன நிறைஞ்சது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொருடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது அது எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்கிறது? அப்போ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படி இருதயத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே வந்து அவரவருடைய இருதய சிந்தனைகளுக்கேற்றபடி நான் நியாய தீர்ப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வேறொருத்தருடைய இருதயத்தினுடைய நியாய தீர்ப்பு எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடிவை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். முடிவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முட்டையிட்டும் ஆமாம் கௌதாரியா இருந்து முடிவிலே மூடனா இருப்பான். பணம் நிறைய சேர்த்துருவான், அடுத்தவனை ஏமாத்தி ஏமாத்தி சேர்த்துருவான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி அதை நிர்வாகம் பண்ணுகிறது, எப்படி வந்து அதை வந்து சரியான முறையில் உபயோகப்படுத்துவதுன்றது தெரியாமல் எல்லாம் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எல்லாம் கூட்டு வந்து சேர்த்துட்டு கடைசியில் இவன் வந்து அதை நிர்வாகம் பண்ண தெரியாதனால அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் திருடன் கொஞ்சம் கொண்டு போவான், போன அந்த இடத்துல கொஞ்சம் ஏமாந்து விட்டுட்டு வருவான். பத்தாவதுக்கு அரசாங்கம் வந்து கொஞ்சம் இருந்து நீ அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு சொல்லி பிடிச்சிட்டு போய் அந்த காசு சாப்பிட்ருவான். அப்போ இன்றைக்கு முடிவிலே மூடனாக இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் நியாய தீர்ப்பை அனுப்பியிருக்கிறான். அது அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சாலும் சரி, அநியாயமாக பொய்ய சொன்னாலும் சரி, அநியாயமாக திருடினாலும் சரி, எதை அநியாயமாக செஞ்சாலும் சரி, அவன் முடிவில் மூடனாக இருப்பான். இன்றைக்கி நாம் பத்திரிக்கை செய்தியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அநேக பேர் பார்க்குறோம். நல்லா இருந்தார், ஓஹோன்னு இருந்தார், ஏன் இப்படி ஆகிட்டார், புத்தி சரியில்லை, போன பக்கம் மறதி ஜாஸ்தி ஆகி போச்சு, அங்கே வந்து செக் புக்கை வச்சுட்டு வந்துட்டார், அங்கே ஏடிஎம் கார்டை வச்சுட்டு வந்துட்டார், தேடி பார்க்கறதுக்குள்ள அது என்னென்னமோ வாங்கி அவன் குவிச்சிட்டான் பாவம். அப்படி மறதி வந்துருச்சுன்னா இத்தனை நாள் ரொம்ப கவனமாக சேர்த்து வச்ச சொத்து மூடனாக இருந்து எவனோ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் கிடைக்கிறத சோத்திரம் பண்ணி ஆண்டவரே நன்றி நன்றின்னா நம்ம வீட்டுக்கே எல்லாம் வரும்.
இது என்ன
கண்டிப்பாக நியாய தீர்ப்பு தான். மறதி என்னுடைய ரெண்டாவது புஸ்தகத்தில் நான் அதை எழுதியிருக்கேன். தேவனுடைய நீதியின் உபதேசங்களில் தேவனுடைய பிரமாணம் என்ன, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னன்னு சொல்கிறது எழுதியிருக்கேன். அதில் மறதி நியாய தீர்ப்பு, சோம்பேறித்தனை நியாய தீர்ப்பு, தூக்க நியாய தீர்ப்பு, கோபம் நியாய தீர்ப்பு, எரிச்சல் நியாய தீர்ப்பு, இருதயத்தில் நியாய தீர்ப்பு வந்தவங்களை கண்டுபிடிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா காரியம் இருந்ததுன்னா அது படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல பத்து வார்த்தை பேசுறது அதுவும் நியாய தீர்ப்பு தான். எல்லாம் டீட்டெயிலாக புஸ்தகம் எட்டு புஸ்தகம் எழுதியாச்சு இதோட. இப்போ இதெல்லாம் வந்து பிரிண்டிங் ஆகி வெளியில் வந்ததுன்னா தெரியும் எப்படி என்ன கதைன்னு சொல்லிட்டு. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது பரிசுத்தாவியை பெற்றவர்கள் தான் இதை வாசித்தா புரியும். என்னுடைய புஸ்தகம் பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளலைன்னா அவனுக்கு வாசித்தானா தூக்கம்தான் வரும். பைபிளை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். காரணம், இதை வந்து யாரும் எடுத்து வியாபாரத்துக்கு கொண்டு போகக்கூடாது. ஆண்டவர் அந்த நோக்கத்தில் தான் மறைபொருளாக எழுதியிருக்காரு. அப்போஸ்தலன் பவுல் எழுதின புஸ்தகத்தினுடைய காரியங்கள்லாம் பார்க்கும்போது பைபிள் சாதாரணமாக வாசாவே நல்லா புரிய மாட்டிருக்குது. ஆனால் பவுல் என்ன பண்ணார், நல்லா யாருக்கும் புரியாதபடி மறைபொருளாக எழுதிட்டார். அப்போ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அடுத்தவன் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்கூடாது. அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்கள் மட்டும்தான் புரிய வேண்டும், அல்லது தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ரகசியங்களை புரிய வேண்டும். காரணம், கர்த்தருக்கு பயந்தவர்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. அந்த மாதிரி காரியங்களை தான் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸ்தோத்திரம். இப்படியாக இருதய எண்ணங்களின்படி நியாய தீர்ப்பு வருதுன்னு சொன்னால் படபடப்பு, சோம்பேறித்தனம், தூக்கம் அப்படின்னா இருதயம் வந்து எண்ணங்கள் சரியாக வேலை செய்யலைனாவே அங்கே நியாய தீர்ப்பு தான். ஸ்கூலில் பிள்ளைகள் சரியாக படிக்கலைன்னா நம்ம சொல்லுவோம் ரொம்ப லேட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பேச்சு வரமாட்டேங்குது, எழுத்து வரமாட்டேங்குது, சிந்தனை வரமாட்டேங்குது. அப்போ சரியாக கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாவே அங்கே வந்து தேவனுடைய நியாயத்திற்கு. ஆனால் அது குழந்தைகளுக்கு இருக்கிறது சாதாரணமாக, அது தாய் தகப்பட்டிருந்து வந்த ஒரு காரியம். ஆனால் பெரியவங்களுக்கு இதே மாதிரி, நல்லா படித்தவங்களுக்கு, பணக்காரங்களுக்கு, நல்ல திறமசாலிகளுக்கு இந்த மாதிரி வந்ததுன்னு என்ன அர்த்தம்? தேவன் வந்து நியாயத்தை பயன்படுத்தார். ஏன்னா இது நல்லா வேலை செய்கிறதான, நீ நல்லா சம்பாதிக்கிற, அப்போ இதை கொஞ்சம் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டான், எப்படி சம்பாரிச்சு அப்படி நீ கொண்டு போய் அடுத்தவனுக்கு கொடுப்பேன். சில கடையிலாம் போய் சாமானம் வாங்கினேன்னு இல்லை, 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு பாக்கி கேட்டோம்னா 100 ரூபாய்க்கு சில்லறை எடுத்து கொடுப்பான். அப்படி யாராவது கொடுத்தாங்கன்னா நான் நினச்சிக்குவேன், ஓ இவன் அடுத்தவங்ககிட்ட நிறைய ஏமாற்றி வச்சுருக்கிறான், இப்போ நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறான். அவங்கவுங்ககிட்ட இருக்கிற கரெக்டான சில்லறையை எடுத்துக்கிட்டு கொடுத்துருந்தானா, இவன் வந்து 10 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய்க்கு சில்லறை தரமாட்டான். ஆமாம், அவன் காசு நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லி இருக்கும்போது நம்ம காசு அவங்ககிட்ட போகாது. அவன் காசு நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது என்னன்னா, நம்ம காசு நம்மளுக்கு தெரியாமையே போகுது. சோத்ரம். எரேமியா 17:5-6 வாசிப்போம்.
மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் பிரபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
சோத்ரம். யாரு கள்ள தீர்க்க தரிசிங்கன்னா, மனுஷன் மேல நம்பிக்கை, இன்றைக்கி அவன் நான் நம்பினா போதும் நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் நடக்கும், ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல, இந்த ஃப்ரெண்ட் இருக்கார் அவரை கூட்டிகிட்டு போனோம்னா இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் முடிச்சிடலாம், அல்லது அந்த வேலையை நாம் எடுத்துடலாம், இல்லை இந்த ஆளை கூட்டிகிட்டு போனோம்னா அந்த வேலையை நாம் திறமையாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன மனசில் தான் நம்பிகிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவரே நம்பும்போது அது ஆசீர்வாதம், அளவில்லாத ஆசீர்வாதமாக இருக்கிறது. மனுஷனை நம்பி கூட்டிகிட்டு போகும்போது எத்தனையோ பேர் மனுஷனை நம்பி கூட்டிகிட்டு போகிறாங்க, கூட்டிகிட்டு போகும்போதே வந்து விபத்தில் சிக்கி இறந்து போயிடுறாங்க. ஐயோ இவனை நம்பி இருந்தனே விட்டுட்டு போயிட்டானே. அப்போ மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன், ஆண்டவர் சொல்கிறார் சபிக்கப்பட்டவன். ஏன்னா அவன் மேலே என்ன நம்பிக்கை இருக்குது, அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தது நான் தான், நீ என்னை நம்பாமல் நீ அவனை போய் நம்பிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அவனை சபிக்கப்பட்டவன் சொல்கிறாரு. எரேமியா 17:7-8 வார்த்தைகள் வாசிப்போம்.
கர்த்தரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தண்ணீரிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருப்புள்ளதும் மகா
சோத்திரம். இங்கே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எப்பவும் பச்சையாகவே இருப்பான். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நோய் வந்தாலும் சரி, ஊர் உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பவுமே சந்தோஷமாக இருப்பான். ஆனால் வீட்டில் என்னமோ காசு இருக்காது, நிறையா ஒன்று செல்வம் இருக்காது, ஆனால் மனசில் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷம் இருக்கும். பிள்ளைங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல ஞானமுள்ளவர்களாக இருப்பாங்க. திருடங்க வந்து தூக்கிட்டு போகிற பொருளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தா, ஐயோ எந்த ராத்திரி வருவானா தெரியலையே, யார் ஏமாத்துறக்கு வருவானா தெரியலையே அப்படின்னு இதே பார்த்து பார்த்து உட்காந்துட்ருக்கணும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்குள்ளே வச்சுட்டோம்னா அது தங்கத்தை விட மேலான பொருள், இதை வந்து எந்த திருடனும் தூக்க முடியாது. அதனால் தங்கமும் நம்மக்கிட்ட இருக்குது, ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இருக்குது. ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்ம வீட்டில் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு தேவனுடைய காரியம் இல்லைன்னா, ஐயோ இது எப்போ எடுத்துகிட்டு போவானோ தெரியலையே, எப்போ நம்மளுக்கு ஆபத்து வருமோ தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எழுத்தின்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் இங்கே திருடம் வரமாட்டான், வந்தால் எடுத்துகிட்டு போகிறான், ஆண்டவர் வேறு தருவார் அப்படி நம்பிக்கை இருக்கும். ஐயோ இது போச்சுன்னா என்ன பண்ணுறது, அதான பெரிய கவலை. இப்போ ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எது போனாலும் ஆண்டவர் உடனே அடுத்த நாள் தருவார். அப்படியாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன், அவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான். ஏன்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அந்த கோல்கேட் கம்பெனிக்காரன், அவங்க ஆண்டவரை அறிந்தவர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்காங்க, உலகம் முழுவதும் அவருடைய வியாபாரம் பெருகுது. நம்பிக்கை யார் மேலே இருக்குதோ அப்படித்தான் அவங்களுடைய இருதயத்தினுடைய சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையுடைய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இருதயம் பார்த்திங்கன்னா முகம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கு, கவலையே இருக்காது. அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கல அப்படின்னா எப்பா என்ன தான் பண்ணுறது, நட போனோமாக தான் நம்ம அழையணும், என்ன பண்ணுறது, எங்கே போய் சொல்கிறது, இந்த பிரச்சனை அப்படி இருக்குது, அந்த பிரச்சனை இப்படி இருக்குது, எந்த பிரச்சனையும் நாம் தீர்க்க முடியாது. ஆண்டவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டோம்னா எல்லா பாரத்தையும் நான் சுமக்கிறேங்கிறாரு. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட நாம் என்ன சொல்கிறானா, ஆண்டவரே இந்த பாரம் உமக்கு வேண்டாம் நானே சுமந்துக்கிறேன்னு கொஞ்சம் பேர் தூக்கிக்கிறாங்க. எவ்வளோ சுமக்க முடியும், சோத்திரம். அப்படியாக ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்மளே இன்றைக்கி நிறையா நம்ம பாரத்தை நம்மளே சுமந்துட்டுருக்கோம். அப்படியாக கர்த்தரின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்போவுமே பச்சையாக இருக்கும், எப்பவுமே வாய்க்கால் ஓரமாய் தண்ணீர் ஓரமாய் இருக்கப்பட்ட நல்ல மரமாக இருக்கும். ஆனால் மனுஷன் மேல் வைக்கிறவன், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கரளையாய் போன செடி, தண்ணீர் வருவதை காணாமல் வறட்சியான இடங்களிலே இருக்கிற செடி. தண்ணி பக்கம் தான் போயிட்டுருக்கும், ஆனால் வேர் தண்ணிக்கிட்ட போகாது, ஏன்னா இங்கே ஆண்டவரை தேடினா தானே அந்த வேர் அங்கே போகும். இப்படியாக கள்ளத்தீர்க்க தரிசனங்களை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருமே மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள். சங்கீதம் 84:5-7 வரை வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக துக்கமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தரை நம்புறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும், அழுக வரும். ஆனால் அழுக வந்தாலும் இந்த அழுது அழுது நடந்து நடந்து போய் போய் என்ன பண்ணுறாங்கன்னா அழுகையின் பள்ளத்தாக்கு. ஆனால் கொஞ்சம் பள்ளத்தாக்குனா கொஞ்சம் தூரம் போனாலும் திரும்பியும் சாதாரண இடம் வந்துடும். இப்படி இந்த உலக பிரகாரமான காரியங்கள் கிடைக்காம சாப்பாடு, சரியான குடியிருக்கிற வசதி, அல்லது உலக பிரகாரமான அன்றாட தேவைகள், மனுஷனுக்கு இன்றியமையாத தேவைகள், அது இல்லாமல் இருக்கிறப்போ ஆண்டவரே எனக்கு இது இல்லை ஆண்டவரே, சாப்பாட்டுக்கு இல்லை ஆண்டவரே, அல்லது இந்த மாதிரி காரியத்துக்கு இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போது அது ஆண்டவர் அந்த அழுகையினுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். ஆனால் இந்த அழுது அழுது போய் போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் சியோனுக்கே போய் சேர்ந்துருவாங்க. அப்போ சியோனுக்கு போகிற வழி எதுன்னு கேட்டிங்கன்னா அழுகையின் பள்ளத்தாக்கு. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து சியோனுக்கு எப்படி போய் சேர்றதுன்னா அழுகையின் பள்ளத்தாக்கில் நம்ம இறங்கியாச்சுன்னா அது நேராக கொண்டு போய் சியோனுக்கு கொண்டு விட்டுரும். ஆனால் அதை விட்டு போட்டு இங்கே இருக்கிறதுலேருந்து சந்தோஷத்தின் பள்ளத்தாக்கில் இறங்கியாச்சுன்னா அது நல்ல பெரிய பள்ளத்தாக்கு, அகலமும் வழி விசாலமாக இருக்கிறது. அந்த வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக நேராக பள்ளத்தாக்கு போய் நேராக பாதாளத்துக்கு போய் சேர்த்துரும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கொஞ்சம் அழுகையும் துக்கமும் சாதாரணமாக இடைக்கிடைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படியாக நாம் அதை அனுபவித்து தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவனையே பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நாம் சியோனுக்கு வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 146:3-5 வரை வாசிப்போம். சங்கீதம் 146:3-5 வரை.
பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்திருக்கும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து
உலகத்திலே செல்வம் அதிகம் நிறைந்தவர்கள், இன்னொரு வகையில சொல்ல போனா அரசாங்க அதிகாரம் படைத்தவர்கள், இன்னொரு வகையில சொல்ல போனா எனக்கு எல்லா வெளிப்பாடும் தரிசனமும் தெரியும் அப்படின்னா மனுபுத்திரர் அப்படின்னு சொன்னா நான் தான் தேவனுடைய பிரதிநிதி அப்படின்னா நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிற அநேகர்கள் இன்னைக்கு பூமியில் இருக்காங்க. அல்லது தேவனுடைய ரகசியங்கள் எனக்கு நிறையா தெரியும், தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய ஆசீர்வாதத்தை நான் தான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பணமும் வந்து சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி ஆட்களை நம்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மனு புத்திரர் அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் இந்த பூமியில் நிறைய இருப்பாங்க. இந்து என்ன சொல்லுவான், அந்த மந்திரியை போய் பார்த்தா நம்மளுக்கு இந்த காரியம் நடக்கும்பான். ஏழை என்ன சொல்லுவான், இந்த பணக்காரனை போய் பார்த்தா நம்மளுக்கு இந்த காரியம் நடக்கும்னு சொல்லுவான். கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போனால் பெரிய சபை அவர் ஏதாவது காணிக்க கொடுப்பாரு, அல்லது நம்மளுக்கு ஏதாவது வீடு கட்டி கொடுப்பாரு, அல்லது பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி செய்வார் அப்படி நிறைய பேர் செய்கிறாங்க. அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் சாதாரணமாக தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவனை அறிந்த பிள்ளைகள் பூமியில் இருக்கிற மனுஷர்கள் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த மாதிரி நம்பிக்கை வைத்து கொண்டு இன்றைக்கி அந்த மாதிரி சபைகளை பார்த்து பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் போகிறது நல்லது தான், பிரசங்கம் கேட்கறது நல்லது தான், ஆனால் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது, தேவன் மேலே இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த ஊழியக்காரன் மேலே இருக்கிறதா? இன்றைக்கி எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்டர்கள் விதவிகளுக்கு ஊழியம் செய்கிறாங்க, பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்கிறாங்க, மருத்துவ செலவுக்கு உதவி செய்கிறாங்க, கல்யாண காரியங்களுக்கு உதவி செய்கிறாங்க, நல்லது தான். ஆனால் அவர்கள் தேவனுடைய இரக்கத்தினால அவர்கள் அந்த காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் ஜனங்கள் என்ன
நினைக்கிறாங்கன்னா,
ஆமாம், முழு நம்பிக்கையே அந்த உதவி செய்கிற ஆள் மேலே நம்பியை வச்சிடறாங்க, தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. சாதாரணமாக டாக்டர்கள்லாம் நோயாளிகளை சுகப்படுத்தும் பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, ஏப்பா நான் சுகம் கொடுக்கறது இல்லை, ஆண்டவர் தான் சுகம் கொடுக்குறார், என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு செய்கிறேன். காரணம் டாக்டர்கள் வந்து கடவுள் மாதிரி, சார் நீங்கள் தான் நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா நோயாளிகள் வந்து கேட்பாங்க. அப்போ உண்மையாக தேவனுடைய காரியங்களை அறிந்த டாக்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கடவுள் இல்லைப்பா, அதில் ஒருத்தர் இருக்காரு, நான் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், நீ வந்து ஆண்டவரை நம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதே நிலைமையில் இருக்கிற ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு தேவனுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள்கிட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் இருக்குது, அதை கொடுக்கும்போது ஜனங்கிட்ட அவங்ககிட்ட சொல்லணும், நான் இல்லைப்பா, நான் தேவனுடைய வேலை செய்கிறவன், நீயே முதல்ல நம்பணும் ஆண்டவரை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், என் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்லணும். அதெல்லாம் விட்டு போட்டு இங்கே வாங்க பிரதர், இங்கே வாங்க சிஸ்டர், என் மூலம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆளை நம்பிடுறாங்க. அதுதான் மனுபுத்திரன் நம்பாதிருங்கள், அவனுடைய ஆவி பிரியும், எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாவான். உலகத்தில் எத்தனையோ பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்க இருந்திருக்காங்க, அநேக ஆயிரங்களுக்கு உதவி செஞ்ச ஊழியக்காரங்க இருந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் செத்துருக்காங்க, இன்றைக்கி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சாவாங்க. அதனால் ஊழியக்காரன் மேலே தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குற பாஸ்டருங்க மேலே நம்பிக்கை வைக்காத, அவனுடைய ஆவி ஒரு நாளைக்கு பிரியும். சோத்திரம். வெளிப்படுத்தல் 2:24 வாசிப்போம்.
இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன்.
ஆ, போதும். இங்கு கள்ளத்திற்கு தரிசன போதகத்தை பின்பற்றாதவர்களுக்கு, அப்புறம் சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா,
உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும்
வைக்க மாட்டேன் அப்படின்னா கள்ளத்து அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே வசனம் சொல்லுது, கள்ளத்திற்கு தரிசன போதகத்தை பின்பற்றாதவர்கள், ஆமாம், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு வேறொரு பாரம் இல்லை. என்ன இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம்.
ஆஹா,
அது இல்லை. பைபிள் பார்த்தீங்கன்னா யாருக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியக்கூடாது தான், அதுதான் ஆண்டவருடைய எண்ணமே. கண்ணார கண்டு காணாமலும் காதார கேட்டு உணராமலும் இருக்கும்படி இவைகள் ஊமைகளாக அறிவிக்கப்படுகிறது. அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு மனசு என்ன செய்யணும்னா, ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்கணும், ஆமா ஆண்டவருடைய வார்த்தைகளை படி நடக்கணும். இப்படியெல்லாம் நடந்தாதான் அவனுக்கு அந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். எங்கிட்ட இதெல்லாம் ஒன்றும் முடியாது, எனக்கு ரகசியம் மட்டும் உடனே வந்துடணும், அது எப்படி வரும்? வரவே வராது. சரி, இந்த ரெண்டு காரியத்தையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு வேறொரு பாரம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? அப்படின்னா நானே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா, கள்ள தீர்க்க தரிசன போதகத்தை அறிந்து கொண்டவர்களுக்கும் சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொண்டவர்களுக்கும் என்ன என்ன பாரம்? முதல்ல அறிந்து கொள்ளாதவர்களுக்கு பாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அப்ப அறிந்து கொண்டவர்களுக்கு என்ன இருக்குது? அதுதான் பாரம். இல்ல, கள்ளத்திற்கு தரிசனங்களை அறிஞ்சு கொண்டதுதான் அவனுக்கு பாரம், அதே அவனுக்கு பாரம், அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அவனுக்கு. அப்புறம் சாத்தானுடைய ஆழங்கள் அப்படின்னா ரொம்ப ஆழமான சத்தியம், இது யாருக்கு தெரியாத சத்தியம், கருகலான சத்தியம், முருகலான சத்தியம், இப்படி ஆழமான ரகசியங்களை சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த ஆழமான ரகசியத்தை தெரிஞ்சிருக்கிறவனுக்கு அது அவனுக்கு பா, பைபிள் அதான் சொல்லுது. கள்ளத்தீர்க்க தரிசனம் எப்படி எப்படி தெரிஞ்சிருக்கிறானோ அந்தந்த வகையில் அவனுக்கு பாரம். ஏன்னா அந்த கள்ளத்தீர்க்க தரிசனங்கிற மூட்டையை வந்து அவன் சூட்காசு தூக்கிட்டே போகிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை தூக்கிட்டு போகிறதுக்கு நம்முடைய இருதயத்தில் எழுதி வச்சா போதும், அது தானாக நம்மளுக்கு அது கிரியை செய்யும். ஆனால் கள்ளத்தீர்க்க தரிசனம் வரும்போது இது இங்கே இப்படி மாற்றணும், அதை அங்கே அப்படி மாற்றணும், இங்கே இப்படி மாற்றணும்னு அதுக்கு நிறைய எழுதி எழுதி வைக்கணும். ஏன்னா இருதயத்திட்ட கேட்டால் அது உண்மையை சொல்லிடும். அதனால் இருதயத்துக்கு தெரியாமல் கள்ளத்திற்கு தரிசனத்தை என்ன பண்ணுறது, நம்ம உண்டாக்கி 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 வைக்கும்போது அது பாரமாக போயிடுது. அப்போ கள்ளத்திற்கு தரிசன போதகத்தை பின்பற்றாதவர்களுக்கும் சாத்தானுடைய ஆழங்கள் என்ன என்கிறதை தெரியாதவர்களுக்கும் வேறொரு பாரம் இல்லை. அப்படின்னா இந்த ரெண்டையும் தெரிஞ்சவங்களுக்கு அதுவே பாரம். எரேமியா 23:26
மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்ட தீர்க்க தரிசனை தீர்க்க தரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக,
அந்த வார்த்தையே அவனுக்கு பாரமாய் இருக்கும்.
நான் அவர்களை அனுப்பினதில்லை, அவர்களுக்கு கற்பித்ததில்லை, அவர்கள் இந்த ஜனத்துக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் என்று கத்த சொல்கிறார். கத்தனாலே சுமார் பாரம் என்னவென்றால், இந்த ஜனமாயிலும் ஒரு தீர்க்க தரிசனாலும் ஒரு ஆசாரனாலும் உன்னை கேட்டால் உன்னை தலைவனே என்பதை பாரம் என்று நீ அவர்களிடம் சொல்ல வேண்டும். கத்தனால் சுமார் பாரம் என்று சொல்கிற தீர்க்க தரிசனாயிலும் ஆசாரியனாயிலும் ஜனமாயிலும் சரி, அப்படி சொல்கிற மனுஷனை அவன் நீட்டாரையும் தண்டிப்பேன் கத்த சொல்கிறார். கத்த என்ன மருவத்தில் கொடுத்தார், கத்த என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயனாலும் அவரவர் தங்கள் சகோதரனும் கேட்கிறார்கள்.
உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும்.
அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க களத்திற்கு தரிசனத்தை பின்பற்றுகிறவனுக்கு அவனுடைய வார்த்தையே அவனுக்கு பாரமாக இருக்கிறது. அப்புறம் 34
கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசி ஆகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான்.
அப்போ தண்டனையும் வரும், அவனுக்கு பாரத்தையும் ஆண்டவர் அவன் மேல் சுமத்துகிறார். எரேமியா 23:38-40 வாசிப்போம்.
நீங்களோவெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே, ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தியையும் நித்திய லட்சியையும் உங்கள் மேல் வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்போ கள்ளத்தீர்க்க தரிசனங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தையே அவர்களுக்கு பாரமாயிருக்கும், மேலும் அவர்களை தள்ளிவிடுவதே ஆண்டவருக்கு பாரமாயிருக்கும். அப்போ ஆண்டவருக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லா பாரங்களையும் என் மேல் சுமத்துங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே சொல்கிறாரு, இந்த பாரத்தை நான் தள்ளி விடுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது பாவத்தையும் சாபத்தையும் ஆண்டவர் தன் மேல் சுமந்து கொண்டு அந்த எல்லா பாரத்திலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறார். ஆனால் கள்ளத்தீர்க்க தரிசிகள் போய் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கள்ளத்தீர்க்க தரிசனம் எனக்கு பெரிய பாரமாக இருக்குது, அந்த வார்த்தையும் தள்ளிவிடுவேன் உங்களையும் தள்ளிவிடுவேன். அப்போ ஆண்டவருக்கு சுமக்க முடியாத பாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கள்ளத்தீர்க்க தரிசனம். ஆண்டவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார், ஆனாலும் இந்த கள்ளத்தீர்க்க தரிசனம் வரும்போது ஆண்டவருக்கு ரொம்ப பெரிய பாரமாக இருக்குது. அதனால் தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறவர்களுக்கு அல்லது கள்ளத்திற்கு தரிசனங்களை பின்பற்றுகிறவர்களுக்கு அவருடைய வார்த்தையே அவர்களுக்கு பாரமாயிருக்கும், இவர்கள் ஆண்டவருக்கு பாரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேதுரு 2:1-3 வாசிப்போம்.
கள்ளத்திற்கு தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதவர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டு கேட்டுமான வேத புரட்டுகளை தந்திரமாக நிறைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அறிவை அறிவித்துக் கொள்வார்கள்.
இங்கே பார்த்தீங்கன்னா கள்ள போதகர்கள் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியம். அதுபோல் உங்களுக்குள்ளே கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை உள்ளே கொண்டு வந்து தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து
தங்களுக்கு தீவிரமான
அறிவித்துக் கொள்கிறார். எப்படி இது இப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ளே கள்ளத்தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க, அப்போ அது போலன்னு சொல்லுது. அதுபோல் உங்களுக்குள்ளேயும் கள்ளப்போதகர்கள் இருக்கிறார்கள். இந்த கள்ளப்போதகன் யார்? கள்ளப்போதகர்கள் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள், முதல்லே வார்த்தையில் வந்திருக்கு இல்லைங்களா. கள்ளப்போதகர்கள் ஜனங்களுக்குள்ளே இருப்பாங்க, ஊழியக்காரங்க கள்ளப்போதல் இருப்பார்கள். அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்குள்ளே கள்ளப்போதகர்கள் இருப்பான, இது யாரு? அப்போ ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது முதல்ல சொல்லியாச்சு, அப்படியே உங்களுக்குள்ளே இருப்பார்னா இது யாரு? அவனுக்குள்ளேயே கள்ளப்போதகம் இருக்குது, ஜனங்களுக்குள்ளே இருக்கு, அதான் முதல்ல சொல்லியிருக்கு. ஏன்னா முதல் வார்த்தையிலே வந்துருச்சு, ஜனங்களுக்குள்ளே கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அதுபோல் உங்களுக்குள்ளே கள்ளப்போதகம் உங்களுடைய இருதயத்தில் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தந்திரமாய் உள்ள நுழைய பண்ணுறாங்களாமா. தந்திரமாய் உள்ள நுழைய பண்ணுனா எப்படி இருக்கும்? தேவனுடைய நியாய தீர்ப்பும் ரொம்ப தந்திரமாக வரும். நியாய தீர்ப்பு வருங்கிறத நம்மளுக்கு தெரியாது. அது தங்களுக்கு தீவிரமாக வருவித்துக் கொள்கிறார்கள். எப்படி தீவிரமாக தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறதற்கு தந்திரங்களை உபயோகப்படுத்துகிறார்களோ அது போலவே தேவனுடைய நியாய தீர்ப்பு தீவிரமாக மிக தந்திரமாக அவர்களுக்குள்ளே வரும். அப்போ கள்ளப்போதகம் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறது என்பது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய காரியம். எழுதி இருக்கிறது அப்படியே நம்மளா போதும், கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம், வியாக்கியானம் பண்ணவே வேண்டாம். ரொம்ப எளிமையான முறையில் ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனில் அன்பு கூர்ந்து தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு தேவனுடைய ரகசியம் புரியும்படியாக தேவன் அதை செய்து வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தையை சிந்திக்கும் போது தானாக புரியும். ஆனால் வார்த்தையை சிந்திக்காமல் இருக்கும்போதும் கூட வாசிக்கும் போதே புரியற மாதிரி சில வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைகளை மனுஷனுடைய கள்ளப்போதகத்தை தந்திரமாய் நுழைய பண்ணும் பொழுது அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பும் தீவிரமாக அல்லது தந்திரமாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. தீவிரமாக வரும்னு என்ன அர்த்தம்னா அப்பப்போ வரும், உடனே. அதான் தீவிரம். எப்படி ஆபத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம்மளுக்கு உதவி உடனே வருதோ, அதே மாதிரி தேவனுக்கு விரோதமாக அல்லது தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிற பொழுதும் ஆபத்து நியாய தீர்ப்பு உடனே வந்து கொண்டு இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது. இது தேவனுடைய தீர்க்க தரிசன போதகம் என்றால் என்னன்னு பார்ப்போம். இத்தனை நேரம் கள்ள தீர்க்க தரிசனங்களுடைய காரியங்களை பார்த்தோம். இப்போ தேவனுடைய போதகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எரேமியா 23:35-37 வரை.
கர்த்தர் என்ன மறுமொழி கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரனையும் கேட்பீர்களாக. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம்பரிய சொல்லி இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாக இருக்கும். அதேனென்றால் நமது சேனை தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள்.
ஆ, போதும். இங்கே நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் என்ன மறு உத்தரவு கொடுத்தார், நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாசித்து நம்மளுக்கு புரியல, உடனே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அயலான் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கேளு, முதல்ல பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கேளு. இதை அந்த வார்த்தை வாசிக்கிறனே இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் சொல்லு. எங்கேயும் ஓட சொல்லலை, இங்கிருந்து அங்கே தான் ஓடணும், இங்கிருந்து திருநெல்வேலிக்கு ஓடணும், இங்கிருந்து அங்கே தான் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் இருக்கார் அங்கே ஓடணும்னு சொல்லி சொல்லுங்கள். வசனம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல வாசித்து உனக்கு புரியலன்னா உன்னுடைய அயலான்கிட்ட
கேள்வி.
இல்லை இல்லை, அது அதுக்கு இருக்குது, கள்ளப்போதகமாக இல்லைன்னு எனக்கு திருப்பி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா புரிஞ்சால் தானே அவனுக்கு கள்ளப்போதகம் நல்ல போதகம் தெரியும், புரியவே இல்லையேப்போ.
ஏன்னா வார்த்தை ஒரு சிலர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லும் போதே நமக்கு தலைவலிக்கும், அப்பவே புரிஞ்சு.
ஆ, ரைட்டு. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, முதல்ல அயலான்ட்ட கேளு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, சகோதரனையும் கேளு. என்ன தங்கள் சகோதரன் யாரு கூட பிறந்த அனந்தம் வீட்டை கேட்கறதா? ஆ, நம்முடைய ஆத்மா. நீ சொல்றது கரெக்டான யோசனை பண்ணி பாரு. நீ அதுக்கு அடுத்த வார்த்தையை சித்திக்காம தான் அயலான் கள்ளத்திற்கு தரிசனம் சொல்றானுங்க. கள்ளத்திற்கு தரிசனம் சொல்றானா இல்லையான்னு இந்த சகோதரனுக்கு தெரியும், நம்முடைய ஆத்மா அதை பரிசோதித்து பார்க்கணும். கேட்டா தெரியும் இது உண்மையா சொல்றானா, அவன் புரட்டுறானா உருட்டுறானாங்கிறது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சொல்லி புரியல, நம்ம ஆத்மாவுக்கும் தெரிய மாட்டேன்ருச்சு, அடுத்தவங்க சொல்லியும் புரிய மாட்டேன்ருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்,
ஆனாலும் கர்த்தராலும் ஒரு பாரம்பரிய சொல்ல இனி வழங்காதிருக்கிறாங்க. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமா இருக்கும். அதே என்றால் நமக்கு தேவனாகிய சேனைகளின் கர்த்தருங்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள்.
புரட்டுகிறீர்கள். இங்க வந்து 37 வாசிப்போம்.
கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்க தரிசியை கேட்பாயா?
பாருங்க, முதல்ல அயலான், அதுக்கப்புறம் சகோதரன்,
அப்புறம்
தீர்க்கதரிசி. அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்ற மனுஷர்கிட்ட போய் இந்த மாதிரி வார்த்தையை நான் வாசித்தேன், இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது நீங்கள் சொல்லு, அல்லது பைபிளில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு. தீர்க்கதரிசின்னு என்னன்னா அவனுடைய வியாக்கியானத்தை சொல்ல சொல்லலை. தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்கும்போது இங்கே என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்ன சொன்னார் என்று தீர்க்கதரிசியை கேட்க சொல்லியிருக்கு. அப்படின்னா கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து வேதத்திலே என்ன சொல்லியிருக்கிறார் அதை மட்டும் நீ எனக்கு சொல்லு, உன்னுடைய கதையை சொல்லாத. அப்போ தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை வாசிச்சிருந்தானா அவன் உண்மையை சொல்லுவான், வாசிக்கலைன்னா அவனை உருட்டுவான். அப்போ முதல்ல அயலானை கேட்க சொல்லியிருக்குது, ரெண்டாவது நம்முடைய இருதயத்தை கேட்க சொல்லியிருக்குது. நம்மளுக்கும் புரியலன்னா வேதத்தை அறிந்த மனுஷர்கிட்ட போய் வேதத்தில் இதை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை மட்டும் எனக்கு சொல்லு, அப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ என்னென்ன வேதத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, இந்தந்த வார்த்தைகள் நீங்கள் கேட்குற காரியத்தை குறித்து பைபிள் இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகளை படித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த அர்த்தம் புரிஞ்சிடும். அப்போ இதையை விட்டு போட்டு நம்மளே போட்டு உருட்டினா எப்படி இருக்கும், எவ்வளவு ரகசியமாக அதை வேதத்தை புரட்டுறோமோ அவ்வளோ ரகசியமாக நம்மளுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு வந்துடும். ரோமர் 2:14-15 வாசிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்க நியாயப்பிரமாணம் அவருடைய இருதயத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப சிந்திக்கணும், இருதயத்தில் கொஞ்சம் சிந்தனை பண்ணாதான் நன்மை ஏது தீமை ஏதுன்னு தெரியும். சிந்திக்காதவனுக்கு நியாயப்பிரமாணமே எழுதி கொடுக்கல, தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறவனுக்கு தான், நன்மை தீமை என்னங்கிறது பகுத்தறிகிறவனுக்கு தான் நியாயப்பிரமாணம் இதயத்தில் எழுதியிருக்குது. இதை சிந்திக்காதவனுக்கு தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷ மிருகத்துக்கு சமந்தான். மீகா 6:8-9 6:8-9
அதை
நியமித்தவருக்கும் அப்படின்னா நியாய தீர்ப்புக்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள் அப்படின்னா நன்மை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது ஆண்டவரே நீர் எனக்கு மட்டுமாய் நன்மை செய்தீர் அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் தாழ்மையாக இருக்கும், எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படி இப்படின்னாலாம் சொல்லி நான் 10% பக்தி இருக்குது, 20% ரகசியங்களை தெரிஞ்சிருக்கேன், 30% நீதிமானாக இருக்கிறேன், 40% ஊழியம் செய்கிறேன், நம்மளாக ஒரு கணக்கு போட்டிருந்தோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காது புரியாது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையாக இருந்தால் போதும், நாம் வெளிப்பிரகாரமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், உலக பிரகாரமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் பெருமையாக இருந்தோம்னா வெளிப்படையாக நம்மளுக்கு என்ன இருந்தாலும் சரி அது வந்து இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியும், தேவனுடைய நியாயத்திற்பு அதில் தொடரும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எளிமையாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 5:12-13-14 இங்கு நாம் வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது போதராகக்கூடிய வயசு இருக்குது, அந்த தகுதி இருக்குது, ஆனால் இருதயத்தில் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய பக்குவம் இருக்குதான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இல்லை. அப்போது நன்மை தீமையை பகுத்தறிஞ்சாதான் நம்மளுக்கு நீதியின் வசனங்கிறது நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தை மிகவும் எளிமையாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வந்து நாம் நம்முடைய இருதயத்தில் சிந்திக்கும் பொழுது தான் அங்கே நீதியின் வசனம் வெளிப்படும். அப்போ சிந்திக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அயலான்ட கேளு, உன்னுடைய சகோதரன்ட கேளு, தீர்க்கு தரிசிகிட்ட கேளு. அப்போ இதெல்லாம் கேட்டு எடுத்து நீ வாசித்து சிந்திச்சினா இதில் நீதியின் வசனம் என்னங்கிறது உனக்கு புரியும். அப்போ இதெல்லாம் செய்யாமல் சிந்திக்கிறதுனா எனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு அங்கே போய் அந்த காரியத்தை சிந்திக்கிறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்குது, இந்த காரியத்திற்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டா சரி ஆண்டவர் சொல்லிடுவார் நீ போ அங்கே போய் பாரு. அங்கே போய் எங்கே சிந்திச்சாதான் எப்படி மூளை வேலை செய்யும்? அப்போ மூளைக்கு வந்து சரியாக வேலை செய்கிறதுக்கு சாப்பாடே வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்குது. அப்போ மூளை வேலை செய்கிறதற்கு நல்ல ஆரோக்கியமாக நல்ல நிதானமாக நல்ல புத்தி கூர்மையோடு ஒரு மனுஷனுக்கு அறிவும் புத்தியும் வேலை செய்யணும்னா அதற்கு வேண்டிய ஆகாரம் அல்லது மூலப்பொருள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்திச்சோம்னா போதும் மூளை நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாக வேலை செய்யும். அப்போ இந்த மூளைக்கு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தையை ஆகாரமாக கொடுக்காம நம்ம நம்முடைய அறிவினாலையும் புத்தினாலையும் போய் வெளிப்படைய உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்து அல்லது பணம் உண்டாக்குறதற்காக பல ஆலோசனைகளை செய்யும் பொழுது அந்த மூளை அங்கே சரியாக வேலை செய்யாது. இந்த இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் இந்த விஞ்ஞானத்தை உலகத்துக்கு அறிவித்தவர்கள் அல்லது உலகத்துக்கு விஞ்ஞானத்தை கொடுத்தவர்கள் எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வாசித்த யூதர்கள். யூதர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் போய் சேரும். காரணம் என்னென்னா அவன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காக போகலை, தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்தித்து கொண்டிருந்தபடியினால் அவர்களுக்கு வேறொரு காரியத்தை தேவன் கட்டளையிடுகிறான். அதனால் உலகத்தில் வந்து மிகவும் அறிவாளிகள் விஞ்ஞானத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறவர்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்திக்கிறவர்கள் தான். அதனால் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசித்து சிந்தித்தவர்களாக இருந்தால் புதிய புதிய காரியங்களை நாம் மற்றவர்களுக்கு செய்ய முடியும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு எளிமையாக தேவனுடைய வார்த்தை கிடைக்கும். அப்போ இது செய்யலைன்னா ஆனால் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் கள்ள போதத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக மூளை வேலை செய்யுது. ஆனால் வேலை செஞ்சு என்ன ஆகுது, அதுக்கு வந்து பெரிய பாரமாக போயிடுது. அப்போ பாரமாக போய் பின்னால் பிரச்சனை பண்ணுது. ஆனால் தேவனுடைய காரியத்திற்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். கொஞ்சம் ஆதாயம் கிடைக்காது, உலக பிரகாரமான சந்தோஷம் கிடைக்காது, ஆசீர்வாதம் கொஞ்சம் லேட்டாக வரும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்திக்கும்போது அந்த காரியம் வந்து தேவனிடத்துல ஆசீர்வாதம் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். காரணம் என்னென்னா இங்கேருந்து கொரியரில் போதுன்னீங்களே சீக்கிரம் போய் சேர்ந்துடும் கொரியரில். ஆனால் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கும் போது இங்கேருந்து பரலோக எவ்வளோ தூரம், அப்போ ஆண்டவர் அங்கேருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புனார்னா எவ்வளோ லேட்டாக வரும் பாருங்க. ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அங்கே கட்டளை போட்டாருன்னா இங்கேருந்து உடனே வந்துடுவார், உடனே வேறு ஆள் மூலம் ஆண்டவர் கட்டளை போட்டுருவார். ஆனால் மனுஷன் அனுப்புகிற ஆசீர்வாதம் கூட கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் மிக விரைவாக மனுஷனுக்கு வந்து சேரும். அதனால் பொறுமையோடு ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அவசரப்பட்டோம்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அடைந்து கொள்வதற்கு ஒரு சில வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. என்ன எழுந்திரிச்சு வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அது இருந்தால் போதும், ஆசீர்வாதம் தானாக வந்துடும். இதுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கோடாளி எடுத்து விறகு வெட்டி அவனை ஏமாற்றி இவனை ஏமாற்றி அப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கிறது அவசியமே இல்லை. ரொம்ப எளிமையான முறையில் ஆசீர்வாதம் வரும். தேவனுடைய வார்த்தையை வாசித்துட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும் போது அங்கே ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சோத்திரம். இப்போ நாம் கள்ளத்திற்கு தரிசனங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அதுவே பாரம், அந்த கள்ளத்திற்கு தரிசனம் இல்லாதவனுக்கு பாரம் இல்லை. அப்புறம் ரெண்டாவது நாம் பார்க்குறோம், வெளிப்படுத்தல் 2:24 வாசிப்போம்.
மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது உங்கள் மேல் பேரெரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன்.
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா கள்ள தீர்க்க தரிசனம் சாத்தானுடைய ஆழங்கள், இவைகளை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு பாரம் இல்லை, இவைகளை அறிந்து கொண்டவர்களுக்கு இதுவே பாரம். இப்போ சாத்தானுடைய ஆழங்களை பார்ப்போம். ஆதியாகமம் 1:2. இப்போ ஆழமான ரகசியத்தை தேடி தேடி படிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாத்துக்கும் மேலே என்ன இருக்குதுன்னா, இல்லை இல்லை
இல்லை
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழமான சத்தியம் யாருக்கும் தெரியாத ரகசியம், இது தெரியணும் அதை தெரியணும்னு சொல்லி ஓடி ஆடி போனால் அந்த ஆழத்தின் மேலே என்ன இருக்குது, இருள் இருக்குது. ஆமாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே ஆழமான சத்தியம் கிடைக்கும்பாங்க, ஆனால் இருள் இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு. யோபு 28:12-14.
ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது, அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளவர்களுடைய தேசத்திலே அகப்படுகிறது இல்லை, ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது, சமுத்திரமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது.
போதும், இங்க ஆழத்துல இறங்கி ஞானத்தை கண்டுபிடிக்கணும்னா முடியுமா? ஞானம் விளைகிற இடம் எது, புத்தி விளைகிற இடம் எதுன்னு சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அது ஆழமானது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அப்படின்னா ஞானத்தையும் புத்தியும் கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆழத்தில் இறங்கினாலும் அங்கே கிடைக்காது. சங்கீதம் 107:23-30 வாசிப்போம். சங்கீதம் 107.
கடல் யாத்திரை பண்ணி சொல்லான தண்ணீர்மே தொழிற்சே அவர்கள் கற்புத கிரிகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயமும் காண்பார்கள்.
வாசிப்போம்.
அவர் கட்டளையினர் பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை பங்களிக்கப்பட்டான், அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழமலையில் இறங்குகிறார்கள், அவர்கள் ஆத்துமா தேசத்தினால் கரைந்து போகிறது,
ஆழத்துல இறங்குறான். ஆழத்துல இறங்கி என்னாச்சு, தடுமாறான். ஆழத்துல போய் அவர்கள் ஞானம் எல்லாம் முழுகி போச்சு. அப்போ ஆழமான சத்தியம், ஆழங்கள் ஆழங்கள் ரகசியங்களை தேடி தேடி போனா கடைசியில பைத்தியமா தான் வரும்.
அதிசயங்களை
காண்கிறார்கள், கரெக்ட். அதுக்கப்புறம்
அவர் பெருங்காற்று
பெருங்காற்று வீசுது அங்க. அதுக்கப்புறம்
அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களை இறங்குகிறார்கள், ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து
என்ன பிரயோஜனம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராக்கெட்டு மேலே ஆகாயத்தில் ஏறிட்டு இறங்குறது கடலில் தான் இறங்கும். அங்கே போயிட்டு வந்து கூட கிளேசன்னு சொன்னால் கவலை. அப்போ ஆழத்தில் ஒன்றுமே கிடைக்காது. ஆழமான ரகசியங்களை நிறைய தெரிஞ்சு தெரிஞ்சு வேதத்தில் மறைபொருள்களை தெரிஞ்சால் நம்மளுக்கு அதில் ஞானமும் கிடைக்காது, சந்தோஷமும் கிடைக்காது. ஞானத்தின் ஆரம்பம் எசேக்கியேல் 28:3-10 வாசிப்போம். எசேக்கியேல் 28.
இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல, நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து உன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷசாலையில் சேர்த்து கொண்டாய், உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பெறினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேன்மையாயிற்று, ஆகையால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்குகிறபடியினால் இதோ ஜாதிகளின் மகா பலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன்.
போதும், இங்க பாத்தீங்கன்னா யாரை பத்தி சொல்லுது இது? மறைபோழல் ஒன்றும் உனக்கு ரகசியமானதல்ல, தானியலை பார்த்திலும் ஞானம்
உள்ளவன்.
இது வரைக்கும் யாருக்காவது தெரியுமா? பைபிள் எத்தனை பேர் ரகசியங்களை தேடி தேடி போயிருக்கீங்களா? இது யாரை பத்தி சொல்றதுன்னு யாருக்காவது தெரியுமா? சாத்தானை பத்தி சொல்றது. எல்லா ரகசியமும் தெரியும் அவனுக்கு, தெரியாத ரகசியம் ஒண்ணுமே இல்லை. வேதத்திலே பார்க்கும்போது அதிக ரகசியங்களை தெரிஞ்ச ஆள் வந்து தானியல். ஆனால் லூசிபர் வந்து தானியலை பார்க்கலும் அதிகமான ரகசியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனையாச்சு? அம்மா சொன்னதான் கரெக்டு, பெருமை. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லை, பெருமை. பெருமை வந்ததுன்னா எல்லா ரகசியமும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னிலே குற்றம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உனக்குள்ள எந்த குறையும் இல்லை. நீ வந்து உன்னுடைய ஞானத்தினால் வளர்ந்த. ஆனால் என்னைக்கு தேவனுக்கு விரோதமாக நீ பெருமைப்பட்டு தேவனுக்கு சமமாக நீ வந்தையோ, அன்னைக்கு ஆண்டவர் அவனை பாதாளத்தில் தள்ளுவான். ஸ்தோத்திரம். அப்போது ரகசியங்களை தேடி தேடி போனால் பைபிளில் நிறைய ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற மனசு இல்லை, கர்த்தருக்கு முன்பாக எப்பவுமே எனக்கு இது தெரியும் அது தெரியுங்கிற மேட்டிமையான மனசு. அதனால் என்ன ரகசியம் தெரிஞ்சு யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்று கொரிந்தியர் 13:2, ஒன்று கொரிந்தியர் 13:2. எல்லா ரகசியம் அறிஞ்சிருந்தாலும் இந்த வம்புங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஆனால் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. ஆனால் அன்புக்கு பதிலாக இன்னைக்கு என்ன இருக்குது? வம்பு தான் இருக்குது. இந்த வம்புல எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் இருந்தாலும் இந்த வம்புங்கிற ஒன்று மட்டும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. வம்பு வந்துடுது. இந்த வம்புங்கிறது வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. என்ன அறிஞ்சிருந்தாலும் சரி. ஆதியாகமம் 49:5-7 வாசிப்போம்.
கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்திலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே.
உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே
ஆண்டவர் சொல்றார், ஒரு குறிப்பிட்ட ஆளுகளுடைய ரகசியங்களுக்கு உட்படக்கூடாதாம். ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு இந்த ரகசியங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு வீணா பிரச்சனைகள் ஆளாக. இது யாருடைய ரகசியங்களுக்கு உட்படக்கூடாது? 49:5-7
சொல்லப்பட்ட
சகோதரர்கள் சிமியானும் லேவியும் யாரு? கரெக்டு, யாக்கோபுடைய புத்திரர். இன்னைக்கு அவங்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது? பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். அதுக்கப்புறம் உட்படாதே. இப்ப ஆள் யாருன்னு கண்டுபிடிப்பான். யாரு சிமியானும் லேவியும்? லேவினா ஊழியக்காரங்க. இன்னைக்கு இருக்கிற ஆசாரியத்துவ ஜனங்கள், இன்னைக்கு ஊழியம் செய்கிறவங்க தான் லேவி கோத்திரத்தினுடைய முறைப்படி வந்திருக்கிறவங்க. இதுல சிமியோன் யாரு? அண்ணன் தம்பியும் அப்படின்னா ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடன் ஊழியக்காரன் கரெக்டாக சொன்னாங்க. இப்போ பாருங்கள் ரகசியங்களை தேடி தேடி போய் எங்கள் ரகசியத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். ஆழமான ரகசியம் தெரிஞ்சால் பிரச்சனை நிறையா இருக்குது. ஆனால் ஆண்டவர் கிட்டே எனக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ரகசியத்தை மட்டும் தேடி தேடி நான் போகலை, அதுக்கு பின்னால் என்ன இருக்குதுங்கிறது ஆண்டவருடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது அந்த ரகசியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாருக்கும் பரம ரகசியமாக இருக்கிறது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்களும் ஊழியத்துக்கு உடந்தையாக இருந்து அவங்களை ஊக்குவிக்கிறவங்களும் ஏக சகோதரர்கள். ஆ, அதுக்கப்புறம்
அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையும் கருவி.
ஆ, என்ன அர்த்தம் அது?
அவங்க வச்சிருக்கிற பைப்பு வந்து
இல்லை 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 அவங்க பண்ணுற வியாக்கியானங்கள்.
வியாக்கியானம்
இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு உண்மையை சொல்ல போனேன், போன வாரம் ஒரு உண்மையை சொன்னேன். எப்படி எசபேலுடைய போதகம் சபைக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரகசியங்களை படித்து படித்து வரும்போது சாத்தானுடைய ஆழங்களை சொல்லும்போது ரகசியங்களை தேடி தேடி வரும்போது ஆண்டவர் இந்த காரியத்தையும் ஒப்பு கொடுக்குறார். பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் அப்படின்னா அவங்களுடைய வசன வியாக்கியானம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொருத்தன குத்து. இந்த மாதிரி காரியம் செஞ்சவனை பிரசங்கத்தில் தான் போட்டுங்களை அடிக்கணும். இந்த மாதிரி சபைகளில் இருக்கிறவங்கள பிரசங்கத்தில் போட்டு தான் தாக்கணும். பயம், ஏன்னா நான் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன், பலிபீடத்துக்கிட்ட நிற்கிறேன், என்னை யாரும் தொட முடியாது. அதனால் தனியாக நின்று பேசுனா பெரிய பிரச்சனை வரும், அது வரும் இது வரும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நான் தேவனுடைய மனிதன் புல்பீட்டில் ஏறி வந்து என்னை அடித்தாங்க அப்படின்னு சொல்லி யாரும் வரமாட்டாங்க. அதனால் இங்கிருந்து சும்மா சர மாறிய கொடுமையின் கருவிகள் வசன வியாக்கியானம் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிடுறது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே பைபிளில் அப்படியே அன்னைக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு அப்படியே நடந்துட்டு கொடுமையின் கருவிகள். அதுக்கு அடுத்து வாசிப்போம். என் ஆத்மாவே, இந்த வார்த்தையை வாசிக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவும் அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாது. என்ன ரகசிய ஆலோசனை? ஒன்று இருக்குது, ஒரு ரகசிய ஆலோசனை அங்கே இருக்குது. உடன்படாது. என் மேன்மையே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையே நீ அவர்களுடைய மேன்மை கூட போய் சேராத. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று. எந்த புருஷனை கொண்டாங்க யாருக்காவது தெரியுமா? கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த லேவி கோத்திரத்துக்காரங்க. மாயக்காரரே, பரிசேயரே, சரிசேயரன்னு சொல்லும்போது பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஒரு நேரம் கிடச்சிது, அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மறித்து ரட்சிப்பை கொடுத்தாருங்கிறது ஒரு கோணத்தில் நாம் அதை பார்க்குறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மறித்ததை பல கோணத்தில் பார்க்கும்போது ஒரு கோணம் வந்து என்னென்னா தேவியர்களுக்கும் யூதர்களுக்கும் அன்னைக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு. ஏன்னா யூதா கோத்திரத்துலேருந்து ஒரு ஊழியக்காரன் வரக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், இவர் யூதா கோத்திரம்னு வந்துட்டார், ஆனால் செய்கிற வேலை லேவி கோத்திரத்தினுடைய வேலை. அதனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார். ஆனால் இந்த சம்பவம் யாக்கோப்பு வந்து இது சொல்கிறாரு. இது சொல்கிறதுக்கு முன்னால் அங்கே ஒரு காரியம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா சிமியோனும் லேவியும் அந்த தீனாளுங்கிற ஒரு சகோதரி இருக்கும்போது அந்த சகோதரியினுடைய திருமணத்திற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த பட்டணத்து ஜனங்கள் எல்லாத்தையும் விருத்தச்சந்தனம் பண்ண சொல்லிட்டானுங்க. விருத்தச்சேதனம் பண்ணின மூணாவது நாள் இவனுக்கு ரெண்டு பேரும் பட்டயத்தை எடுத்துகிட்டு என்ன
பண்ணாங்க?
ஆமாம், அதை எடுத்து வாசிப்போம்.
பெண்களை பார்க்க புறப்பட்டார். அவளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவருடைய சைனத்தை அவளை தீர்த்து படுத்தினான். அவருடைய மனம்
யாக்கோபின் ரகசிய ஆலோசனை
ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருத்தினாலே கொன்று சீகேமின் வீட்டில் இருந்த தீனாலே அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள்.
இல்ல அது கரெக்டா, அதை வந்து எங்க அது
மூன்றாம் நாளிலே அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமார தீனாலின் சகோதரமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாரையும் கொண்டு போட்டார்கள்.
போது போது
25
அப்படின்னா விருத்த சேதனம் பண்றதுன்னு எது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவது. இன்னொரு அர்த்தம் விருத்த சேதனம்னு சொன்னால் அவர்கள் பாவ மன்னிப்புக்கென்று ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது. இப்போ ஒரு ஆள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டார், ஏற்றுக்கொண்டு முழுவதுமாக ஆண்டவரை பின்பற்றி வராருன்னா அவர் விருத்த சேதனம் அடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். ஆனால் அந்த ஆளை என்ன பண்ணுறது, ஒரு உடன்படிக்கை பண்ணுறது. முதல்ல நீ விருத்தச்சாதனம் பண்ணு அப்படின்னா நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்படு, அப்புறம் நம்ம சபைக்கு வா, நீ அப்புறம் இந்த காரியமெல்லாம் நம்ம செய்யலாம்னு சொல்லி சொல்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிமியோன லேவியும் துணிகரமாக பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் இந்த வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிற சமயத்தில் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவங்களுக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து பொறுமையாக சகித்து கொண்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து அவங்கள வந்து என்ன பண்ணுறதுன்னா அவங்கள ஏமாத்துறது. கரெக்ட், நம்பிக்கை துரோகம் பண்ணுறது. அப்படின்னா காசை வாங்கிட்டு கொடுக்காமல் ஏமாத்துறது. அவர் தான் ரசிக்கப்பட்டார், நம்மளை பழி வாங்க மாட்டார், ஆளை வச்சு அடிக்க மாட்டார் அப்படிங்கிற இதில் வந்து அவங்கள ஏமாத்துறது. அப்போ இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு நம்முடைய ஆத்மா சம்மதிக்குமா? இது வந்து ஒரு 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 பிரிவு ஜனங்களுடைய ரகசிய ஆலோசனை. இந்த ரகசிய ஆலோசனைக்கு நாம் உட்படக்கூடாது. இந்த ரகசிய ஆலோசனை எங்கே நடக்குதுன்னா சபைகளில் நடக்குது. சோத்திரம். என் ஆத்மாவே சிமியோனும் லேவியருடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே அப்படின்னா நம்பிக்கை துரோகம் செய்வதற்கு நீ இறங்காதே. அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். பைபிளை வாசிக்கலைனா எப்படி இருக்கும் பிரசங்கம் பார்த்தீங்கன்னா? நம்ம போனோம்னா அப்படியே நம்மளை வந்து காசை பிடுங்கிறதுக்கு சக்கரை மாதிரி பேசுவாங்க, தேன் போல பேசுவாங்க, தாளாட்டுவாங்க. அதே இது வேண்டான்னு சொன்னால் அவ்வளோதான், கொடுமையின் கருவிகள் அப்படி இருக்கும். நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசித்து சிந்திச்சோம்னா எல்லா விதமான காரியங்களிலிருந்து தப்பலாம். சோத்திரம். இப்போ சாத்தானுடைய ஆழங்களை நாம் பார்த்தோம். இன்னும் தேவனுடைய ஆழங்கள் இருக்குது, அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ நேரம் அதிகமான முடியினால் இன்று கருத்தை தொட முடிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.